தென்றல் ஜூலை 2012 தென்றல் இது. கவிநகர் கலை செழியன் அவர்களுடன் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் நேர்காணல் படங்கள். அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அவதான கலை என்று அழைக்கப்படும் கவிநக கலை தமிழர்களின் தனிப்பெரும் கலைகளுள் ஒன்று. அட்டாவதானம் எண் கவிநகம், தசாவதானம் பதின் கவிநகம், ஷோடசாவதானம் 16 கவிநகம், சதாவதானம் 100 கவிநகம் என கவிநக கலையில் பல உண்டு. அட்டாவதானி பூவை கல்யாண சுந்தர முதலியார், சதாவதானி செய்கு தம்பி பாவலர், நா கதைவேல் பிள்ளை, ஆறுமுகம் பிள்ளை, திருக்குறள் ராமையா என பல கவிநக நிகழ்ச்சிகளில் சாதனை படைத்துள்ளனர். அருகிவிட்ட இக்கலையை இன்று நிகழ்த்துவோரில் குறிப்பிட தகுந்தவர் கவிநகர் கலை செழியன். 70 கவிநகராக அருஞ்சாதனை படைத்து வரும் செழியன் கவிநக கலை பற்றி முதன் முதலில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். சென்னை பல்கலைக்கழகம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், புதுவை பல்கலைக்கழகம், உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், அழகப்பா அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகம், IIT என 1500 மேற்பட்ட இடங்களில் கவிநக கலை நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார். இந்தியாவின் பிற பகுதிகளிலும், இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் நிகழ்ச்சிகள் செய்துள்ளார். சென்னை கம்பன் கழகத்தின் வளர் தலைமுறை பேச்சாளர், தமிழக அரசின் குரல் பீடம் உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றவர். அவருடனான சந்திப்பில் இருந்து கவிநக கலையின் மீது உங்கள் கவனம் எப்படி திரும்பியது? 1996 தமிழ்ச்சான்றோர் பேரவை கமலகர் கனக சுப்புரத்தின் நிகழ்ச்சி ஒன்றிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. நான் அப்போது 9வது படித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு 13 தந்தை என்னை அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்றிருந்தார். அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே நான் தந்தையிடம் சொன்னேன், என்னாலும் இது போல செய்ய முடியும் என்று. அன்றைக்கு இரவே வீட்டுக்கு வந்து ஒரு 8 பேரை நிற்க வைத்து நிகழ்ச்சியை செய்து காண்பித்தேன். அன்று தொடங்கியது என் கவிநக பயணம். கவிநகத்திற்கு தேவையான நினைவாற்றல் இயல்பாகவே உங்களுக்கு இருந்தது என்று சொல்லலாமா? ஆம், சிறுவயது முதலே வீட்டில் அந்த சூழல் இருந்தது. அப்பா மிகுந்த தமிழ் பற்று கொண்டவர். பல தமிழறிஞர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதும் போவதுமாக இருப்பர். அப்பா பள்ளி பாடங்களில் மனப்பாட பகுதியை மட்டுமல்லாமல் எல்லா செய்யுள்களையும் படிக்கும்படி கூறுவார். அதுபோல பாடங்களை கேள்வி பதிலாக படிக்காமல் முழுமையாக படிக்கும்படி அறிவுறுத்துவார். அதன்படி பாடங்கள், செய்யுள்கள், உரைநடை என எல்லாவற்றையும் முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை படித்தோம். இது கவிநகத்திறனை வளர்த்து கொள்ள உதவியது. கவிநக கலைக்கு தமிழ் இலக்கியம், இலக்கணம், கணிதம், பொது அறிவு, யோகம் என பல விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? கவிநகம் 13வது வயதில்தான் அறிமுகமானது என்றாலும் அதற்கு முன்னரே செய்யுள் புனைவதில் பயிற்சி பெற்றிருந்தேன். குறிப்பாக வெண்பா புனைவது, குரலில் நல்ல பயிற்சியும் கணிதத்தில் ஈடுபாடும் இருந்தது. அதுபோல தியானம், யோகாசனங்கள், மன ஒருமைப்பாட்டு பயிற்சி போன்றவை இந்த கலைக்கு மிக அவசியமானவை. என் தந்தை பல ஆண்டுகளாக வள்ளுவர் வள்ளலார் தியான மையம் என்ற அமைப்பை நடத்தி வருகிறார். அதன் மூலம் இலவசமாக பலருக்கு தியான முறைகள், யோகாசனங்கள் பயிற்றுவித்து வருகிறார். நான் என் தந்தையின் மடியில் அமர்ந்த காலம் முதலே அவற்றை பயின்று வருகிறேன். தியானமும் யோகமும் கவிநக கலைக்கு மட்டுமல்லாமல் நடைமுறை வாழ்க்கைக்கும் மிக அவசியமானவை. உங்கள் திறன் ஆற்றலை ஒருமுகப்படுத்த உதவுபவை. உங்கள் முதல் மேடை நிகழ்ச்சி அனுபவம் எப்படி இருந்தது? முதல் நிகழ்ச்சிக்கு அப்போதைய அமைச்சர் சர்க்குண பாண்டியன், வழக்கறிஞர் அருள்மொழி மற்றும் பல கவிஞர் பெருமக்கள் வந்திருந்தனர். வீட்டிலும் நண்பர்கள் முன்னும் நிகழ்ச்சிகள் நடத்தியிருந்தாலும் பொது மேடையில் நடத்தும் போது சிறிது பதற்றம் இருக்கத்தான் செய்தது. மேடை பயம் என்பதில்லை. மேடைகளில் கவிதை வாசித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். கல்வி முயற்சி என்பதனால் வரும் சிறு பதற்றம், எச்சரிக்கை உணர்வு. அதில் என் கவிநகம் செய்தேன். ஈச்சடிக்கு வெண்பா ஏற்றுவது போன்றவற்றை ஒரு சிறுவன் செய்கிறான் என்பதால் நல்ல வரவேற்பு கிடைத்தது. கவிநக கலை வல்லுநர் ஆவதற்கு அடிப்படை தகுதி என்னென்ன? நினைவாற்றலும் படைப்பாற்றலும் தான். ஏனென்றால் நிகழ்ச்சியின் போது பல்வேறு வினாக்களை எழுப்புவார்கள். அவற்றை முதலில் உள்வாங்க வேண்டும், பின்னர் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே சமயம் குறும்புத்தனமாகவோ அறிவுபூர்வமாகவோ வினாக்கள் எழுப்பப்படும் போது அவற்றிற்கு பதிலளிக்க உடனடியாக சிந்திக்க வேண்டும். அதற்கு தேவை படைப்பாற்றல். இவற்றோடு ஓவியம், சிற்பம் போன்ற நுண்கலைகளிலும் பயிற்சி வேண்டும். அதனுடன் தொழுதல், மணியடித்தல், நுகர்வு போன்ற கவிநகங்களை நிகழ்த்த புலனாற்றல் கூர்மையாக இருக்க வேண்டும். மாயச்சதுரம், கணக்கு, கிழமை கூறுதல் போன்றவற்றுக்கு கணித புலமை வேண்டும். இவற்றோடு சதுரங்கம், ஆடுபுலி ஆட்டம், சீட்டாட்டம் போன்றவற்றை பார்வையாளர்களுடன் பேசியபடியே செய்ய வேண்டும். அந்த விளையாட்டு திறன், நுணுக்க அறிவு வேண்டும். எனவே அடிப்படையாக 2 ஆற்றல்களை தகுதிகள் என முன்னிறுத்தினாலும் கவிநகம் என்பது பல்வேறு ஆற்றல்களின் தொகுப்பு. இதை கலைகளின் கலை என்று சொல்லுவது சால பொருத்தமாக இருக்கும். நீங்கள் என்னென்ன கவனகங்கள் செய்கிறீர்கள், எவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? கவரக கலை என்பது இலக்கியம் கணிதத்தோடு நிற்பதல்ல, அது மிகவும் பரந்து விரிந்த களம். இக்கலை பற்றி ஆய்வு செய்தவன் என்பதால் இதுவரை யாரும் செய்யாத புதுமைகளை செய்ய விரும்பினேன். மரபான வழிமுறையில் முதலில் கைகளுக்கு வேலை கொடுக்க வேண்டும். பார்வையாளர்களுடன் பேசிக்கொண்டே எல்லோரும் லாட சங்கிலியை பூட்டுவார்கள். நான் அதிலிருந்து மாறுபட்டு சிற்பம் செய்வதை, ஒரு வளையலில் வள்ளுவர் உருவை செதுக்குவதை அறிமுகப்படுத்தினேன். யோக இருக்கையில் அமர்வதை நான் தான் முதலில் அறிமுகப்படுத்தினேன். கவனகம் ஒரு நயன்கலையாக மட்டுமல்லாமல் பயன்கலையாகவும் இருக்க வேண்டும் என்று மருத்துவ கவனகத்தை அறிமுகப்படுத்தினேன். இதை நெய்வேலியில் நடந்த ஒரு மருத்துவ மாநாட்டில் அறிமுகப்படுத்தினேன். உடலின் எலும்புகள் குறித்து எந்த வினா எழுப்பினாலும் பதில் சொல்வதை கவனகத்தில் ஒன்றாக வடிவமைத்தேன். அடுத்து அறிமுகப்படுத்தியது நாட்டிய கவனகம். நிகழ்ச்சி நடக்கையில் ஒருவர் பரதநாட்டியம் ஆடுவார், ஒரு குறிப்பிட்ட முத்திரையை பிடிப்பார், பின் சென்று விடுவார். நான் பிற வினாக்களுக்கு பதிலளித்துக் கொண்டே அந்த முத்திரை என்ன, அது வேறு எந்த காட்சிகளை விளக்க பயன்படும் என்பதை தகவலாக சொல்லுவேன். அடுத்தது சட்ட கவனகம். பேராசிரியர் நாராயண பெருமாள் அவர்களிடம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பற்றி கற்றுக்கொண்டேன். சட்டம் பயின்றவன் என்பதால் அதை ஒரு கவனகமாக அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். 100 கவனக நிகழ்ச்சி நடத்திய சதாபதானி செய்கு தம்பி பாவலர் கூட நுகர்வு கவனகத்தை நடத்தியதில்லை. அதை 70 கவனகத்தில் ஒன்றாக நான் வைத்திருக்கிறேன். அடுத்து பொறியியல் கவனகம் போன்ற பலவற்றை நிகழ்த்த திட்டம் உள்ளது. 100 கவனக நிகழ்ச்சியை நடத்தும் போது இவற்றை அறிமுகப்படுத்தும் எண்ணம் உள்ளது. கவனகக்கலை அக்கால கவனகர்களின் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை சரியாக ஆவணப்படுத்த நீங்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளீர்களா? நான் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்ட போது கவனகர்கள் பற்றிய வரலாற்றை தேடினேன். எல்லா கவனகர்களுமே சிறந்த புலவர்களாக இருந்ததால் புலவர்கள் வரலாறு மூலம் ஓரளவு அவர்களை பற்றிய செய்திகள் கிடைத்தன. ஆனால் அவர்கள் என்னென்ன கவனகம் செய்தார்கள், எப்படி செய்தார்கள், அவற்றின் தனித்துவம் என்ன என்பது போன்றவை சரிவர கிடைக்கவில்லை. அவர்களின் வாரிசுகள் யார் என்று கூட சரியாக கண்டறிய இயலவில்லை. ஒரு கவனகரது வரலாற்றை தொகுப்பதற்கு முதலில் அவரது படைப்புகள், அவரை பற்றி பிறர் எழுதிய குறிப்புகள், அவர்களின் வாரிசுகள், உறவினர்கள், நண்பர்கள், சமுதாயத்திலிருந்து கிடைக்கும் செய்திகள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டுதான் எழுத முடியும். ஆனால் தற்போது கவனகர்களின் பெயர் மட்டும்தான் அறிய முடிகிறது, பலரின் ஊர் கூட தெரிய வரவில்லை. அதனால் அவர்களது வாழ்க்கை வரலாற்றை எழுதுவது கடினமான ஒன்று. பல இடங்களுக்கும் அலைந்து திரிந்து கிடைத்த செய்திகளை எனது முனைவர் பட்ட ஆய்வேட்டில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனாலும் அவற்றை சிறு குறிப்புகளாகத்தான் தர முடிந்தது. மேலும் நேரம் அனுமதிக்கும் போது இன்னும் மிக விரிவான கள ஆய்வுகள் செய்யும் விருப்பம் உள்ளது. இந்த கலைக்கு மக்கள் ஆதரவு குறைந்து போனதுக்கு காரணம் என்ன? காலச்சூழல் தான் காரணம். முன்பெல்லாம் தமிழகத்தில் பல கவனக வல்லுநர்கள் இருந்திருக்கிறார்கள். அறிவு சார்ந்த பொழுதுபோக்காக அக்காலத்தில் சிற்றரசர்களும் வணிக பெருமக்களும் ஆதரித்து இருக்கிறார்கள். 100 கவனகம் போன்றவை அக்காலத்தில் ஒரு நாள், இரு நாள் என 5 நாட்கள் கூட தொடர்ந்து நடந்திருப்பதாக அறிய முடிகிறது. ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறி போய்விட்டது. மக்களின் நேரத்திற்கேற்ப கவனக நிகழ்ச்சியை வடிவு அமைப்பவர்கள் குறைந்து போய்விட்டார்கள். அதனால் இந்த கலை படிப்படியாக தேய்வடைந்து விட்டது. இதை தடுத்து நிறுத்தி மீட்டெடுத்த பெருமை ராமையா பிள்ளை அவர்களையே சேரும். அவர்தான் இந்த கலையை மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு எப்படி இருந்தால் சுவைக்கும் என்பதை உணர்ந்து வடிவமைத்து தந்தார். அவர் வழியில் கனக சுப்புரத்தினம் வந்தார். தற்போது நான், பிரதீபா, திருமூலநாதன், எல்லப்பன், திலீபன் என பலர் கவனக நிகழ்ச்சிகளை செய்கிறோம். அரசும் பிற நிறுவனங்களும் இக்கலை வளர்ச்சிக்கு உதவுகின்றனவா? அரசு இக்கலை வளர்ச்சியில் ஆர்வம் செலுத்தினால் நல்லதுதான், அது அரசின் கடமையும் கூட. ஆனால் எல்லாவற்றுக்கும் அரசினையே எதிர்பார்ப்பது நற்பயனை தருமா என தெரியவில்லை. தனிநபர்களும் ஆர்வமுள்ள அமைப்புகளும் இக்கலையை வளர்க்க முன்வர வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் இலக்கிய வீதி அமைப்பு ராமையா பிள்ளை அவர்களின் திறன் மக்களுக்கு போய் சேர உதவியாக இருந்தது. தமிழகத்தில் கவனகக்கலை மீண்டும் தொடர்வதற்கான பானம் அமைத்து கொடுத்ததே இலக்கிய வீதிதான். இதை ஆய்வேட்டிலும் குறிப்பிட்டிருக்கிறேன். அவ்வமைப்பு ராமையா பிள்ளையின் திறமையை அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று அமைச்சர் பெருமக்களின் முன்பு நிகழ்ச்சிகளை நடத்த செய்து அரசின் கவனத்தை அவர் மீது விழச் செய்து அவரை அரசவை கலைஞராக பொறுப்பேற்க வைத்தது. அரசு சதாபதானி செய்கு தம்பி பாவலருக்கு மணிமண்டபம் கட்டி ஆண்டுதோறும் அங்கு விழா எடுக்கிறது. பாவலர் நினைவு நூலகமும் அங்கு பராமரிக்கப்படுகிறது. இதை தவிர தனிப்பட்ட முறையில் அரசின் கவனம் இக்கலை மீது படவில்லை என்பது உண்மைதான். அதே சமயம் இக்கலையில் ஈடுபட உழைபவர்கள் இதன் மூலம் பெரிய வருவாய் கிட்டும் என்று நம்பக்கூடாது. இது பொருளீட்டுவதற்கான கலை அல்ல. அப்படி நினைப்பவர்கள் இக்கலை வளர்ச்சிக்கு பயன்பட மாட்டார்கள். பொருளீட்டும் எண்ணம் இல்லாமல் தொடக்கத்தில் இக்கலை வளர்ச்சிக்கு உழைத்தால் பிற்காலத்தில் இக்கலை வளர வளர பொருளும் புகழும் சேருவதை யாராலும் தடுக்க இயலாது. கமலக கலைக்கு என்று சில மரபுகள் இருக்கின்றன. அவை அவசியம் பேணப்பட வேண்டும். அக்கலை மரபுகளை தெரிந்து கொண்டு பின்னர் ஈடுபட இனி வருபவர்கள் முயல வேண்டும். தமிழ் தவிர பிற மொழிகளில் கமலக கலை உள்ளதா? முதன் முதலில் தோன்றியது தமிழ்நாட்டில்தான் என்று உறுதிபட சொல்லலாம். அவதானக்கலை என்று வடமொழியில் பெயர் இருந்த போதும் இது தமிழர்களின் தொன்மையான கலைதான். அக்காலத்தில் தென்னாடு முழுவதும் பரவியிருந்து இருக்கிறது. வடநாட்டிலும் சிறிது பரவி இருக்கிறது. குஜராத்தில் பன்னாலால் என்பவர் கமலக நிகழ்ச்சி செய்வதாக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் பதிவு செய்திருக்கிறார். இந்த கலை உலகளாவிய கவனம் பெற வேண்டும் என்றால் முழுக்க ஆங்கிலத்தில் செய்யப்பட வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டா? கமலக கலையினை தமிழின வடிவு அமைப்பிற்காகவும் தமிழ்மொழி அடையாளங்களை பதிவு செய்வதற்காகவுமே பயன்படுத்தி வருகிறோம். நாங்கள் தமிழ் சார்ந்த குடும்பம் என்பதால் தமிழ் தவித்து பிற மொழிகளில் செய்யக்கூடாது என்றொரு எண்ணம் இருந்தது. ஆனால் டெல்லியில் செய்ய நேரிட்ட போது அனைவருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் செய்தேன். விசாகப்பட்டினத்தில் கணிதம் சார்ந்த ஒரு கமலக நிகழ்ச்சி செய்த போது ஆங்கிலத்தில் தான் செய்தேன். உலகமயமான சூழலில் தமிழ் அறியாதவரிடத்தும் இக்கலையை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் தான் செய்தாக வேண்டும். அதே சமயம் தமிழ் ஆங்கிலம் தவிர பிற மொழிகளில் செய்யும் எண்ணம் உள்ளது. அக்கால யோகிகள் சித்தர்கள் செய்து காட்டிய பிறர் மனதை படித்தல் மைண்ட் ரீடிங், எண்ணத்தை படித்தல் தாட் ரீடிங் ஆகியவை இக்கலையில் சாத்தியமாகுமா? நான் இதுவரை இப்பயிற்சிகளில் ஈடுபட்டதில்லை. அதே சமயம் ஆய்வு என்பது அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டது. ஆய்வு நிலையில் பார்க்கும்போது புறநானூறு போன்ற நூல்களை படிக்கும் போது இன்றைக்கு பல்வேறு கருவிகளின் துணை கொண்டு வானியல் உண்மைகளை கண்டறிவதை அன்றைக்கு மிக எளிமையாக கண்டறிந்து பாடல் வடிவில் சொல்லிச் சென்றிருக்கின்றனர் நம் முன்னோர்கள். அவர்கள் எந்த கருவியை பயன்படுத்தி சொன்னார்கள் என்பது புதிராகத்தான் உள்ளது. சான்றாக செவ்வாய்க்கோளுக்கு எப்படி அவன் எந்த கருவியின் துணையுமின்றி எப்படி அந்த பெயர் சூட்டியிருப்பான்? இன்றைக்கு பார்த்தாலும் அது சிவப்பு நிறமாகத்தானே இருக்கிறது. அவன் அதை எப்படி கண்டறிந்திருப்பான்? அவன் பயன்படுத்தக்கூடிய ஒரே கருவி மனமாகத்தான் இருந்திருக்கும் என நான் கருதுகிறேன். புறநானூற்றில் ஒரு பாடல் வருகிறது, நாள்மீன் விராய கோள்மீன் என்று. அதாவது ஒரு படைவீரனை சுற்றி எதிர்நாட்டு படைவீரர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் அனைவருடனும் அவன் போரிட வேண்டும். இது எப்படி இருக்கிறது என்றால் நாள்மீன் விராய கோள்மீன் போன்று இருக்கிறது என்று உபமிக்கிறார் புலவர். நாள்மீன் என்பது சூரியன், கோள்மீன் என்பது பிற கோள்கள். அதாவது சூரியனை சுற்றி பிற கோள்கள் இருப்பதைப் போல அந்த வீரனை சுற்றி எதிரி நாட்டு படைவீரர்கள் சூழ்ந்துள்ளனர் என்று உபமிக்கிறார். சூரியனை மையமாக வைத்து மற்ற கோள்கள் சுற்றி வருகின்றன என்பதை விஞ்ஞானம் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் சொன்னது. ஆனால் நம் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னமேயே அது பற்றி அறிந்திருந்தனர் என்பது இப்பாடல் வழி புலனாகிறது. இதனை அவர்கள் எப்படி அறிந்திருக்க முடியும்? மனதின் ஆற்றலினை அடிப்படையாக கொண்டுதான். ஆக அந்த மனதை படிப்பது என்பது சாத்தியமாக இருக்கக்கூடும். குரலிலேயே கூட குறிப்பறிதல் என்று ஒரு அதிகாரம் உள்ளது. அது என்ன சொல்கிறது என்றால் ஒருவருடைய உடல் மொழிகளை வைத்து அவரது உள்ளத்தினை அறிவதை பற்றி சொல்கிறது. அதன் அடுத்த பரிணாம வளர்ச்சியாக உடலின் துணை இல்லாமலேயே உள்ளத்தின் எண்ணத்தினை அறிவதும் சாத்தியமாக இருக்கக்கூடும். அது பற்றிய பயிற்சி முறைகளை அறிந்து அதனை ஒருவர் முழுமையாக கை கொண்டால் அது சாத்தியமாகலாம் என்பது என் கருத்து. அடுத்த தலைமுறைக்கு கமலக கலை குறித்தான பயிற்சிகளை அளித்து வருகிறீர்களா? கமலக கலை பயிற்சிகளை இதுவரை கொடுக்க தொடங்கவில்லை. ஏனென்றால் தற்போது நான் 70 கமலக நிகழ்ச்சியை நடத்தி வருகிறேன். 100 கமலக நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பது எனது முக்கிய குறிக்கோள்களுள் ஒன்று. அதற்கான திட்டமிடல், பயிற்சி என்று எனக்கு நிறைய நேரம் தேவைப்படுகிறது. கமலக கலை குறித்த ஐயப்பாடுகள் இருக்குமானால் அவற்றுக்கு விளக்கம் தருகிறேன். கமலகம் தவிர்த்து நீங்கள் செய்யும் பிற பணிகள் என்னென்ன? இலக்கிய கூட்டங்களில் சொற்பொழிவாற்றி வருகிறேன். நண்பர்கள் குடும்ப நட்பணி மன்றம் மூலம் தொல்காப்பிய இலக்கண தொடர் சொற்பொழிவு நடத்தி வருகிறேன். அது 6வது ஆண்டாக நடக்கிறது. மின்சாதன பழுது பார்ப்போர் சங்கத்தில் அரசியல் அமைப்பு சட்டம் குறித்து தொடர் சொற்பொழிவு செய்கிறேன். மாணவர்களுக்கு உளவியல் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கி வருகிறேன். செம்மொழி ஆய்வு மையம் செந்தமிழ் சொற்பொருட்களஞ்சியம் என்ற திட்டத்திற்கு அனுமதி வழங்கினார்கள். அந்த திட்டத்தை முதுமுனைவர் இளம் குமரனார் அவர்கள் தலைமையேற்று செய்தார்கள். அவரோடு இணைந்து சொல் ஆய்வு பணியில் பணியாற்றி இருக்கிறேன். இது தவிர நூலாக்க பணிகளை செய்து வருகிறேன். உங்களது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் பற்றி? எனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே எனது வளர்ச்சிக்கு உறுதுணைதான். என் தந்தை கமலக கலை பற்றி நிறைய ஆய்வு செய்திருக்கிறார். ஆரம்பத்தில் வண்ணம் பெயிண்ட் தயாரித்து விற்கும் நிறுவனம் வைத்திருந்தார். தற்போது வழக்கறிஞராக இருக்கிறார். எனது மூத்த சகோதரர்கள் சோழன் திருமாறன் இருவருமே வழக்கறிஞர்கள், எனது வளர்ச்சியில் அக்கறை கொண்டவர்கள். எனது கமலக கலை சிறப்பாக வடிவு அமைக்கப்பட்டதில் மிகப்பெரிய பங்கு என் தந்தைக்கு உண்டு. இதை வெறும் வித்தையாக மக்களுக்கு காட்டிச் செல்லாமல் அவர்களுக்கு பயன் தரும் வகையில் இருக்க வேண்டுமென்று ஆய்வு செய்து அதை நடைமுறைப்படுத்தியது அவர்தான். என் தாயார் சகோதரிகள் அனைவருமே மிகுந்த உறுதுணையாக உள்ளனர். எதிர்கால திட்டங்கள் என்னென்ன? கமலகம் என்பது தமிழரினம் மொழி சார்ந்த ஒரு அடையாளம்தான். இந்த கமலகத்தில் ஒரு முத்திரை பதிப்பது 100 கமலகம் என்பது. அதற்கான தயாரிப்புகள் நடந்து வருகிறது. சமுதாயம் சார்ந்த பணிகளாகத்தான் என் எதிர்கால திட்டங்கள் இருக்கும். அமெரிக்காவின் ஃபெட்னா விழாவில் கமலக நிகழ்ச்சி அளிக்க உள்ளீர்கள். அங்கே சிறப்பாக என்ன செய்ய போகிறீர்கள்? புதிதாக 3 கமலகங்களை அரங்கேற்ற திட்டமிட்டிருக்கிறேன். அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். அங்கே குறிப்பிட்ட நேர வரையறைக்குள் அவற்றை எப்படி சிறப்பாக செய்யலாம் என்று சிந்தித்து பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அமெரிக்க ஐக்கிய குடியரசிற்கு செல்வதற்கான நுழைமதி நேர்காணல் நாளை காலை நடக்க இருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகளில் இருக்கிறேன். தெந்தலுக்கு மிக்க நன்றி என்று தூய தமிழில் அவர் பேசுவதை கேட்கும்போது ஆர்வமும் ஏக்கமும் ஒரு சேர எழுகிறது. செழியனுக்கு நன்றியும் வாழ்த்தும் கூறி விடைபெற்றோம். அவதானம். இந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். நடுவில் ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். சுற்றி பலர் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் குறிப்பிட்ட இடைவெளியில் மணி அடிக்கிறார். மற்றொருவர் முதுகில் மலர் ஒன்றால் தொடுகிறார். வேறொருவர் வெண்பா ஈச்சடி ஒன்றை கொடுக்கிறார். இன்னொருவரோ ஒரு தேதி வருடம் கூறி அது என்ன கிழமை என்று கேட்கிறார். குரலின் எண்ணை முதல் அல்லது இறுதி சொல்லை அல்லது கருத்தை சொல்லி என்ன குரல் அது என்கிறார். மற்றொருவர் ஒரு நீண்ட எண்ணை கூறுகிறார். இவற்றை எல்லாம் மீறி கலைசெழியன் கமலகத்திலோ ஒருவர் நாட்டிய முத்திரையை வேறு காண்பிக்கிறார். இவற்றையெல்லாம் அவதானித்து வரும் கமலகர் இறுதியில் அதே வரிசையில் எத்தனை முறை மணியடித்தது, மலர் தொட்டது என்ற எண்ணிக்கையை சொல்கிறார். ஈற்றடிக்கு வெண்பா புனைந்து கூறுகிறார். தேதிக்கான கிழமையை திருக்குறளை கூறுகிறார். நீண்ட எண்ணை சொல்கிறார். நாட்டிய முத்திரை என்ன, அதை குறிப்பது எதை, எவ்வப்போது பயன்படுத்தலாம் என்பதை கூறுகிறார். இவை ஒரு சிலவே. இப்படி சட்டம், மருத்துவ கேள்வி உட்பட 70 கவனகங்களை செய்யும் கலைச்செழியன் இதை 100 கவனகம் அல்லது சதாவதானம் செய்ய விரும்புவது மனித அறிவின் ஆற்றலின் உச்சங்களில் ஒன்று. அறுவகை அவதானம் சதாவதானம் தொடங்கி 200 அவதானம் வரை செய்தவர்கள் இருந்திருக்கிறார்களாம். அயலக நிகழ்ச்சி. நான் முதலில் சென்ற வெளிநாடு தாய்லாந்து. உலக தமிழ் மாநாடு அங்கே நடைபெற்றது. பல நாட்டு அறிஞர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் முன் நிகழ்ச்சியை நடத்தினேன். அவர்கள் பார்த்தார்கள், மகிழ்ந்தார்கள், பாராட்டினார்கள். அடுத்து நான் மேற்கொண்டது இலங்கை பயணம். அது எனக்கு மிகுந்த சவாலாக இருந்தது. அங்கு மாணவர்களோடு நிகழ்ச்சி செய்யும் வாய்ப்பு அமைந்தது. மாணவர்கள்தான் அனைத்து வினாக்களையும் கேட்டார்கள். ஈஸ்வரன் என்பவர் அந்த வாய்ப்பினை உருவாக்கி தந்தார். அது ஒரு மறக்க முடியாத பயணம். பின் மலேசியா சென்றிருந்தேன். அது பொதுமக்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி. அங்கே 5 நிகழ்ச்சிகளை செய்தேன். நினைவாற்றலை வளர்க்க முடியுமா? ஒவ்வொருவருக்குமே நினைவாற்றல் திறன் வேறுபடுகிறதா? அப்படி வேறுபட்டால் அதனை வளர்த்துக் கொள்ளுதல் சாத்தியமா? இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவென்றால், நினைவாற்றலை வளர்த்துக் கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால், பிறந்திருக்கும் எல்லோருக்கும் ஒரே அளவில் தான் ஆற்றல்கள் இருக்கின்றன. ஆகவே முடியும் முடியாது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஆனால் அதனை நீங்கள் எப்படி வெளிப்படுத்தப் போகிறீர்கள் அல்லது வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதில்தான் வேறுபாடு உள்ளது. அந்த வெளிப்படுத்தும் வழிகள் யாவை, அவற்றை அதிகரிப்பது எப்படி என்ற பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும். மேலை நாட்டினர் நினைவாற்றல் உத்திகள் என்ற தலைப்புகளில் நிறைய நூல்கள் வெளியிட்டுள்ளனர். அவற்றில் இருக்கும் பயிற்சிகள் நமக்கு நினைவாற்றல் இருப்பது போன்ற தோற்றத்தை கொடுக்குமே தவிர, அடிப்படையில் நம் நினைவு திறனை அதிகரிக்கவோ வெளிக்கொண்டு வரவோ செய்யாது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.